Sri Vrindavan Dham Ki Jai, Navagup Dham Ki Jai, Ganga Jamuna Tulasi Bhakti Devi Ki Jai, Ananta Koti Vaishnava Vrinda Ki Jai, Samavet Devakta Vrinda Ki Jai, Gopremanandi. All glories to the Samadha Bodhis, all glories to the Samadha Bodhis, all glories to the Samadha Bodhis. All glories to Sri Guru and Sri Gauranga, all glories to Srila Prabhupada. Namo Vishnu Padaya Krishna Prasthaya Buddhale Srimati Bhaktivedanta Swami Nitya Namane Namaste Saraswata Deve Gauravani Pracharane Nirvishesha Shunyavadi Pashtata Desha Tarane Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadha Sri Vasudhi Gaurabhakti Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Pray from Srimad Bhagavad Gita as it is, 10th chapter, verse 7. Etam vibhutim yogam cha.
Etam vibhutim yogam cha.
Mama yoveti tattvataha.
Mama yoveti tattvataha.
So vikalpena yogena.
So vikalpena yogena.
Yujyate natra sansaya.
Yujyate natra sansaya. Etam vibhutim yogam cha. Mama yoveti tattvataha.
Translation: one who is factually convinced of this opulence and mystic power of mind engages in unalloyed devotional service. Of this there is no doubt.
மொழிபெயர்ப்பு எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகிறானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான், இதில் சந்தேகம் இல்லை.
Purport: the highest summit of spiritual perfection is knowledge of the Supreme Personality of Godhead, and thus one is firmly convinced of the different opulences of the Supreme Lord, he cannot engage in devotional service. Certainly, people know that God is great, but they do not know in detail how God is great. Here are the details. If one knows factually how God is great, then naturally he becomes a surrendered soul and engages himself in the devotional service of the Lord. When one factually knows the opulences of the Supreme, there is no alternative but to surrender to Him. This factual knowledge can be known from the descriptions in Srimad Bhagavatam and Bhagavad Gita and similar literatures. In the administration of this universe, there are many demigods distributed throughout the planetary system, and the chief of them are Brahma, Lord Shiva, and the four great Kumaras and the other patriarchs. There are many forefathers of the population of the universe, and all of them are born of the Supreme Lord Krishna. The Supreme Personality of Godhead Krishna is the original forefather of all forefathers. These are some of the opulences of the Supreme Lord. When one is firmly convinced of them, he accepts Krishna with great faith and without any doubt, and he engages in devotional service. All this particular knowledge is required in order to increase one's interest in the loving devotional service of the Lord. One should not neglect to understand fully how great Krishna is, for by knowing the greatness of Krishna, one will be able to be fixed in sincere devotional service.
பொருளுரை: பரம புருஷ பகவானை பற்றிய ஞானம் ஆன்மீக பக்குவத்தின் மிக உயர்ந்த சிகரமாகும். பரம புருஷரின் பல்வேறு வைபவங்களில் ஒருவனுக்கு திடமான நம்பிக்கை ஏற்படாதவரை அவனால் பக்தி தொண்டில் ஈடுபட இயலாது. கடவுள் பெரியவர் என்பதை மக்கள் பொதுவாக அறிவர். ஆனால் கடவுள் எவ்வாறு பெரியவர் என்பதை அவர்கள் விவரமாக அறிவதில்லை. இங்கே அத்தகைய விவரங்களை காணலாம். கடவுள் எவ்வாறு பெரியவர் என்பதை உண்மையில் ஒருவன் அறிந்தால் பின்னர் இயற்கையாகவே அவன் சரணடைந்த ஆத்மாவாக ஆகி தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான். பரமனின் வைபவங்களை உண்மையாக அறியும் பொழுது அவரிடம் சரணடைவதை தவிர மாற்று வழி இல்லை. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற இலக்கியங்களின் வர்ணனைகளிலிருந்து இந்த உண்மை ஞானத்தை பெற முடியும். இந்த அகிலத்தின் நிர்வாகத்திற்காக எல்லா கிரகங்களிலும் பல்வேறு தேவர்கள் உள்ளனர். பிரம்மா, சிவபெருமான், நான்கு குமரர்கள் மற்றும் இதர முன்னோர்கள் ஆகியோர் இத்தகு தேவர்களில் தலைமையானவர்களாவர். உலகத்தின் பிரஜைகளுக்கு பல்வேறு முன்னோர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் பரமபுருஷனான கிருஷ்ணரிடமிருந்து பிறந்தவர்கள். முழு முதற் கடவுளான கிருஷ்ணரே எல்லா முன்னோருக்கும் ஆதியான முன்னோராவார். இவை பரமபுருஷரின் வைபவங்களில் ஒரு சிறிய பகுதியே. ஒருவன் இவற்றில் திடமான நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவன் எவ்வித சந்தேகமுமின்றி சிறந்த நம்பிக்கையுடன் கிருஷ்ணரை ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். பகவானுக்கு அன்புடன் பக்தி தொண்டு செய்வதில் ஒருவனது விருப்பத்தை அதிகரிப்பதற்கு இத்தகு குறிப்பிட்ட அறிவு அவசியம். கிருஷ்ணர் எவ்வாறு பெரியவர் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதில் அலட்சியம் காட்டக்கூடாது. ஏனெனில் கிருஷ்ணருடைய சிறப்பை அறிபவன் தீவிரமான பக்தி தொண்டில் நிலை பெற முடியும்.
So this verse comes in chapter 10, which is called Vibhuti Yoga.
இந்த பதம் அத்தியாயம் 10 வருகிறது. விபூதி யோகம் என்று தலைப்பிடப்பட்ட அத்தியாயம்.
And as we see discussed in this chapter, Vibhuti refers to various objects in this world which represent Krishna.
விபூதி என்பது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு பொருட்கள், கிருஷ்ணரை பிரதிநிதியாக அறிவிக்கும் பல்வேறு பொருள்களை குறிக்கின்றது.
For instance, Krishna says, among animals, I am the lion.
மிருகங்களில் நான் சிங்கம் என்று கூறுகிறார்.
Among mountains, I am Meru.
மலைகளில் நான் மேருமலை என்று கூறுகிறார்.
Among the fish, I am Makara.
மீன்களில் மகரம் என்று கூறுகிறார்.
And among the trees, I am Aswatha.
மரங்களில் அஸ்வதமரம் என்கிறார்.
So in this way, Krishna lists many, many things we're familiar with in this world, and he says, I am that object.
இவ்வாறாக கிருஷ்ணர் பல்வேறு ஒரு பட்டியலை சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல்வேறு பொருள்களின் சிறப்பு தன்மை வாய்ந்தது அவர் யார், எங்கிருக்கிறார் என்பதை பற்றி.
So these are called vibhutis.
இவை அனைத்தும் விபூதிகளாகும்.
They're not literally the Lord, but they represent the Lord.
இவை அனைத்தும் பகவானே ஆகாது, ஆனால் பகவானின் பிரதிநிதிகளாகும்.
Many of them are material objects, so obviously the Lord is not material, but they have certain qualities that remind us of the Lord.
பெரும்பாலானவை இவற்றில் பெரும்பாலானவை லௌகிக பொருட்களே ஆகும், ஆனால் பகவான் லௌகிகமானவர் அல்ல. ஆகவே அவை பகவானை பிரதிநிதியாக குறிக்கும் பொருட்கள்.
So the lion is considered to be the king of the animals.
உதாரணத்திற்கு சிங்கம் மிருகங்களின் அரசனாக கருதப்படுகிறது.
So similarly, the Lord is the king of everything in existence.
அதே போன்று பகவான் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் அரசராவார்.
Mount Meru is the highest mountain in the whole of the universe.
மேரு தான் உயர்ந்த மலை.
So similarly, the Lord is the greatest thing in the universe.
அதே போன்று பகவானும் மிக மிக உன்னதமானவர் இந்த பிரபஞ்சத்தில்.
So some aspect of these different objects is great, and therefore it represents the Lord.
இந்த பொருட்களின் சில அம்சங்கள் மேன்மையான தன்மையை கொண்டிருப்பதால் அவை பகவானை குறிக்கின்றன.
So by understanding the greatness of different objects in this world, then we can also infer greatness of the Lord.
இத்தகைய பொருட்களின் சிறப்புத்தன்மையை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் பகவானது சிறப்புத்தன்மையும் புரிந்து கொள்ள முடியும்.
So it's exactly not the same, because these objects are material and the Lord is spiritual.
இதுவே என்று கூற முடியாது. ஏனென்றால் இந்த பொருட்கள் அனைத்தும் லௌகிகமானவை, ஆனால் பகவானோ ஆன்மீகமயமானவர்.
So we have to not take everything literally, but understand that the Lord has some qualities which are similar, somewhat similar to these objects.
நாம் அதே மாதிரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட லட்சணங்கள், குணங்கள் பகவானிடம், அவற்றின் சிறப்பு வாய்ந்த அந்த லட்சணங்கள் பகவானிடம் இருப்பதே போன்றதாகும்.
And from this we can understand that the Lord has a variety of wonderful qualities.
இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்னவென்றால், பகவானிடம் அற்புதமான பல்வேறு வகையான குணாதிசயங்கள் லட்சணங்கள் உண்டு என்பதை அறியலாம்.
So we consider the lion, the king of the animals, because he has certain outstanding qualities.
சிங்கம் மிருகங்களின் அரசன் என்று கூறப்படுவது காரணம் அதனிடம் சில பிரத்யேகமான தகுதிகள் உள்ளன.
And in fact, in common language, we use the same term. He is a lion among men.
இதையே நாம் சாதாரணமாக மனித குலத்தினருக்கு இடையே உபயோகிப்பதை காணலாம். மனிதர்களில் சிங்கம் போன்றவன் என்று கூறுவதை காணலாம்.
So by this, we don't mean that he has teeth like a lion or whatever, but he has some qualities. The lion is very famous for fighting and bravery, etc. So we're praising the person because he has similar type of bravery and strength.
இத்தகைய குறிப்பிடுவதன் பொருள் என்னவென்றால், அந்த மனிதன் சிங்கமாகிவிட முடியாது, ஆனால் சிங்கத்தை போன்ற பிரத்யேகமான சிறப்பு குணங்களை கொண்டுள்ளான் என்பதே பொருளாகும்.
But in the material world, these different objects, animals, human beings, trees, etc., they may have some good qualities, but not everything is perfect. There's always some fault.
லௌகிக உலகத்தில் உள்ள பொருட்கள், மிருகங்கள், மரங்கள், இவை போன்ற பொருட்கள் அனைத்தும் சில சிறப்பு தன்மைகள் வாய்ந்தவையாக உள்ளன, ஆனால் அவை முழுமையாகவும் குறையற்ற தன்மைகளை உடையவை என்று கூற முடியாது.
And even the best qualities in the material world are temporary.
அப்படியே பார்த்தாலும் லௌகிகத்தில் சிறந்த தன்மைகள் கூட நிரந்தரமற்றவையாகும்.
On the other hand, the qualities of the Supreme Lord are not temporary. They're eternal.
ஆனால் அதே சமயத்தில் பகவானது லட்சணங்களை எடுத்துக்கொண்டோமேயானால் அவை நிரந்தரமானவையாகும்.
And we can find no fault in them.
மேலும் அத்தகைய லட்சணங்களில் எந்த விதமான குறைகளும் இருப்பதில்லை.
So within this material world we can find many admirable material qualities.
ஆகவே இந்த லௌகிகத்தில் பல்வேறு விதமான லௌகிக குணாதிசயங்களை இருப்பதை நாம் காணலாம்.
Similarly in the Supreme Lord we can find innumerable spiritual qualities.
அதே போன்று பகவானிடத்திலும் எண்ணற்ற ஆன்மீக லட்சணங்கள் இருப்பதை காணலாம்.
But the qualities of Supreme Lord in the spiritual world are unlimited.
மகானிடம் இருக்கும் இந்த ஆன்மீக லட்சணங்கள் எண்ணற்றவையாகும்.
They are perfect and eternal.
அவை அனைத்தும் பூர்ணமானவை, நித்தியமானவை.
But to give us some idea that the Lord has many wonderful qualities, these vibhutis are listed in this chapter.
ஆனால் சாதாரண மனிதனுக்கு ஒரு குறித்து காட்டுவதற்காக இந்த விபூதிகள் அனைத்தும் இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளன.
When we know something about the Lord and His qualities, then we can develop some respect and attachment to Him.
பகவானை பற்றி சில விஷயங்களும் அவரது குணாதிசயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவரிடம் மரியாதை செலுத்துவது எளிதாகிறது.
So, of course, some people may have faith with no knowledge at all.
ஒரு சில மக்கள் எந்த விதமான ஞானமும் இல்லாமல் பகவானிடம் நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிருக்கலாம்.
So small children, for instance, they are told by their parents, okay, you worship so and so.
உதாரணத்திற்கு சிறு குழந்தைகளிடம் அவர்களுடைய பெற்றோர்கள் கூறலாம், நீ நாரை வணங்கு என்று, வழிபடு என்று.
So they follow, they simply do it.
குழந்தைகள் அதை பின்பற்றுகிறார்கள். எந்த விதமான இது?
And then they ask why.
அவர்கள் ஏன் என்று கேட்கலாம்.
And they say, oh, he is God.
அவர் கடவுள் என்று பெற்றோர்கள் கூறுகிறார்கள்.
So without any real knowledge they will obey and they will offer respect and worship.
அகே, உண்மையான ஞானம் எதுவும் இல்லாமல் அவர்கள் பெற்றோர்கள் கூறினார்கள் என்பதற்காக அவர்கள் அடிபணிந்து கடவுளை வணங்குவார்கள்.
But then the child, when he grows up a little bit more, then he'll ask his parents, well, why is this person God?
சிறிது வளர்ந்த பிறகு அதே குழந்தை, ஏன் இவரை நாம் கடவுள் என்று ஏற்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்கலாம். சில சமயங்கள் பெற்றோர்கள் எவ்வாறு பதில் கூறுவது என்று தெரியாமல் திகைத்து
நிற்பார்கள்.
இறுதியாக அவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் இதே கூறினார்கள், அதனால் நானும் கூறுகிறேன் என்று சொல்வார்கள்.
So a lot of the faith is simply based upon family tradition.
ஆகவே இத்தகைய நம்பிக்கையானது பாரம்பரியமாக வரும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கலாம்.
Nothing wrong with that, but also dangerous.
இதுமான தவறுமில்லை, ஆனால் சிறிது ஆபத்தானதாகும்.
So there's a story that Bhakti Siddhanta Saraswati Thakur tells.
பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கள் ஒரு கதையை கூறுகிறார்.
The mother was arranging for the marriage of her daughter.
ஒரு தாய் தன்னுடைய பெண்ணிற்கு கல்யாணம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்.
So the mother was following all the customs that her parents had taught her for marriage.
அந்த தாயானவள் தன்னுடைய குடும்பத்தில் வரும் பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றி கொண்டிருக்கிறாள்.
And there were many traditional ways they decorated the place and arranged everything nicely.
நன்றாக அந்த இடத்தை அலங்கரித்து வெவ்வேறு விதமான ஏற்பாடுகளை எல்லாம் பாரம்பரியமாக செய்தாள்.
So the mother was very particular to do everything just as she had been taught by her mother, and there was, you know, of course the fire pit, etc., and everything was decorated very nicely.
ஹோமகுண்டம் மனமேடை அனைத்தையும் அவரது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததை போன்று அந்த தாய் எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தாள்.
So the daughter who was getting married, she was also very, very attentive, because then one day she would also have to do the same thing for her children.
மனம் செய்து கொள்ள போலும் அந்த பெண்ணும் இதை எல்லாத்தையும் அனைத்தாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் பிற்காலத்தில் அவளும் இதை செய்ய வேண்டியிருக்கும் என்பதனால்.
So the mother had arranged everything very nicely, and the time was coming very quickly when the marriage would take place.
இந்த கல்யாண முகூர்த்த நேரம் நெருங்கும் பொழுது எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தாய் செய்து கொண்டிருக்கிறாள்.
But then suddenly a cat walked into the area near the fire pit.
திடீரென்று ஒரு பூனை அந்த ஹோமகுண்டத்தின் முன்னால் வருகிறது.
So very quickly the mother caught the cat, put it in the basket and put it in the corner.
தாய் உடனே அதை பிடித்து ஒரு கூடையில் போட்டு ஒரு பக்கமாக வைத்து விட்டார்.
And the cat didn't cause any problem.
அதனால பூனையினால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை.
So the marriage went on, and then the daughter was happily married, and then she also had children.
கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு அந்த மணப்பெண்ணுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன.
So then it became time for her children to get married.
அவளுடைய குழந்தைகள் மனம் முடிக்க வேண்டிய நேரம் வருகின்றது.
So then she thought, I have to do everything very nicely, just as my mother did, because I had very happy marriage.
ஆகவே அவள் நினைக்கின்றால், எனது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது, ஆகவே நானும் எனது தாய் செய்தது போன்று அனைத்தையும் சிறப்பாக என்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாள்.
So she remembered all the different decorations and where to put the leaves and where to put the flowers and where to put the fruit and where to put the pots, etc.
எல்லாது பானை பண்டங்கள் ஹோமகுண்டம் மலர் அலங்காரம் அனைத்தையும் சிறப்பாக செய்கின்றாள்.
So she arranged everything very nicely just in time for the marriage.
கல்யாணத்துக்கு தேவையான சிறப்பு அம்சங்கள் இந்த அனைத்தையும் செய்கின்றாள்.
And then she remembered, we have to get a cat.
திடீரென்று அவளுக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு பூனையை பிடித்து போட வேண்டும் என்று.
Somewhere they found a cat and they put it in the basket in the corner.
எங்கிருந்து தேடி பிடித்து ஒரு பூனையை பிடித்து ஒரு கூடையில் போட்டு ஒரு மலையில் வைக்கின்றாள்.
So in this way, all of the marriages in her family, she had cat in the basket.
இவ்வாறாக தன்னுடைய குடும்பத்தில் இருந்த அத்தனை கல்யாணங்களிலும் ஒரு பூனையை பிடித்து ஒரு மலையில் கூடையில் வைத்து வருகிறாள்.
And when her children grew up again, they had the same tradition.
அவளுடைய குழந்தைகள் வளர்ந்து அதே பழக்கத்தை பின்பற்றினர். ஒரு பூனையை பிடித்து ஒரு குடையில் வைத்து கல்யாணத்தில் அங்கமாக செய்தார்கள்.
So in this way they very faithfully carried on a tradition started by the mother.
இவ்வாறாக அவளது தாய் கற்றுக் கொடுத்தது போன்ற அந்த பழக்க வழக்கங்கள் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றப்பட்டது.
But ultimately, if someone is to ask why is there a cat in the basket, nobody will know.
ஒரு காலகட்டத்தில் ஏன் இந்த பூனை இந்த குடையில் வைக்கப்படுகிறது யாரோ ஒரு கேள்வி கேட்கப்படுது, யாருக்கும் பதில் தெரியவில்லை.
So we cannot simply say family tradition when somebody says, okay, why do you worship so and so?
ஆகவே ஒரு குடும்பத்தின் பாரம்பரியமான வழக்கம் என்று நாம் சொல்ல முடியாது, ஏன் அவர்களை வணங்க வேண்டும் என்பதை சொல்லும்.
So the actual answer is we have to go to scripture to see who is worthy of worship.
உண்மையான பதில் என்னவென்றால், நாம் சாஸ்திரங்களை அணுகி நாம் ஏன் கடவுளை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்.
We cannot determine this on our own.
இதை நாமே நிர்ணயித்து விட முடியாது.
If we try to do so, then we become a scientist.
அவ்வாறு செய்வோமானால் நாம் விஞ்ஞானிகள் ஆகிவிடுவோம்.
As the scientist says, no God, don't worship anybody.
விஞ்ஞானிகள் கடவுள் இல்லை, யாரையும் வழிபடுவதில்லை என்று கூறுவார்கள்.
So if we're to worship someone, then we cannot go to science to get the answer.
யாரையாவது வழிபட வேண்டும் என்றால் விஞ்ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
So therefore the answer is we have to go to the scripture.
ஆகவே நாம் சாஸ்திரங்களை அணுக வேண்டும் என்பது இறுதியாக முடிவடைகிறது.
So it is true the scripture describes supreme lord.
உண்மையே சாஸ்திரங்களில் கடவுள் யார் என்பது பற்றி விளக்கி கூறப்பட்டுள்ளது.
Some of the descriptions are very general.
அங்கு கூறப்பட்டுள்ள விளக்கங்களில் சில மிகவும் பொதுப்படையானவையாகும்.
But it gives us some basis for respecting God.
சில அடிப்படை உண்மைகளை பகவானை மதிப்பதற்கு மரியாதை கொடுப்பதற்காக கூறப்பட்டுள்ளது.
So we can say God is most powerful.
உதாரணத்துக்கு கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று கூறலாம்.
God has all knowledge.
பகவானிடம் அனைத்து ஞானமும் இருக்கிறது என்று சொல்லலாம்.
God is eternal.
பகவான் நித்தியமானவர் என்று கூறலாம்.
God is most merciful.
பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர் என்று கூறலாம்.
Okay, so these are terms, very general terms we can use as part of our knowledge to give a reason why we will give respect to God.
ஆகவே இதையெல்லாம் நாம் பொதுப்படியான காரணங்களாக கொள்ளலாம், பகவானுக்கு ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்கான பொதுப்படியான காரணங்களாக கொள்ளலாம்.
And we will find in the scriptures of all the major religions of the world, they will agree with this description.
மேலும் நாம் இதை பார்த்தோமென்றால் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மதங்களில் உள்ள சாஸ்திரங்கள் அனைத்தும் இவற்றை ஏற்றுக்கொள்ளும்.
But the Vedic literature gives us more knowledge than that.
ஆனால் வேத சாஸ்திரங்களோ நமக்கு இதை விட மேலான பொருளை கொடுக்கின்றது.
The Vedic scriptures give us names of God and forms of God.
வேத சாஸ்திரங்கள் நமக்கு கடவுளின் பல்வேறு பெயர்களையும் அவற்றுக்கு உருவான ரூபங்களையும் விளக்கி கொடுக்கின்றன.
They also mention more qualities of God and the various activities of God.
மேலும் அவரது பல்வேறு விதமான லட்சணங்களை பற்றியும் அவரது பல்விதமான செயல்பாடுகளை பற்றியும் அவை விளக்கி கூறுகின்றன.
So all of this we have to learn from the scriptures.
இவை அனைத்தையும் நாம் சாஸ்திரங்களிலிருந்து கற்றறியலாம்.
So the question will come, what scripture?
கேள்வி மேலும் வரலாம், எந்த சாஸ்திரத்தை நாம் அணுக வேண்டும் என்பது.
We can't just say anything of scripture.
நாம் அனைத்தையும் சாஸ்திரம் என்று ஏற்றுக்கொண்டு விட முடியாது.
The newspaper scripture?
செய்தித்தாள்கள் சாஸ்திரங்கள் ஆகிவிடுமா?
As your high school textbook scripture?
உயர்நிலை பள்ளிகளில் உள்ள பாடப்புத்தகங்கள் சாஸ்திரங்களாக விடாது.
No. So there are some standard works which are accepted as scripture.
ஆகவே சாஸ்திரங்கள் என்று விளக்கப்படுவதற்கு சில குறிப்பிட்ட விளக்கங்கள் உள்ளன.
So we have Vedas, Puranas, Mahabharata, Ramayana. These are major scriptures.
வேதங்கள், புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்றவையே சாஸ்திரங்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன.
So if we study these works, then we will get an understanding who is God, what are his qualities, what are his activities, what are his forms.
ஆகவே இந்த சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமாக கடவுள் என்பவர் யார், அவருக்கு லட்சணங்கள் என்ன, அவரது செயல்பாடுகள் என்ன, அவரது ரூபங்கள் யாவை என்பதை பற்றி நாம் அறியலாம்.
However, that's a lot of scriptures to read. It's a lot of scriptures.
ஆனால் பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் நிறைய உள்ளன.
So things are made simpler by having a scripture that summarizes everything.
ஆனால் இதை சுருக்கமாக நமக்கு எடுத்துக் கூறுவதன் மூலமாக நாமை அறிவதற்கு சுலபமாக படுத்தப்பட்டுள்ளது.
So therefore the Bhagavad Gita is a summary of all that Vedic knowledge.
பகவத்கீதை என்பது இந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் சாராம்சமாகும்.
So at the beginning of this introduction to the Bhagavad Gita there, Prabhupada quotes a verse.
பகவத்கீதையின் ஆரம்பத்தில் பிரபாத் அவர்கள் ஒரு பதத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்.
And there he says, let there be one scripture.
ஒரே ஒரு சாஸ்திரத்தை நாம் மேற்கொள்வோம்.
Devaki Putra Gitam, that is Bhagavad Gita.
பக்தி புத்திர கீதம், பகவத்கீதை என்பதை ஏற்போம் என்று கூறுகிறார்.
Why one scripture? Because it summarizes all the other scriptures and it makes it simple for us.
ஏனெனில் இந்த பகவத்கீதை என்பது அனைத்து சாஸ்திரங்களின் சாராம்சத்தை நமக்கு எளிமையான முறையில் எடுத்துக்கொள்கிறது.
So here we get the conclusion of all the scriptures.
இங்கு நமக்கு அனைத்து சாஸ்திரங்களின் முடிவுரை கிடைக்கின்றது.
So this way we will find out name of God, form of God, qualities of God, activities of God.
ஆகவே இதிலிருந்து நாம் பகவானது பெயர், அவரது லட்சணங்கள், அவரது செயல்கள், அவரது ரூபம் அனைத்தையும் கண்டறியலாம்.
And knowing this, then we have good reason to worship the Lord.
இவற்றை அறிந்தமையானால் நாம் ஏன் வெளிப்பட வேண்டும் என்பதற்கான நல்ல காரணத்தை அறியலாம்.
So when someone asks, why do you worship so and so? Then we have a good answer.
யாராவது நம்ம ஏன் நீ இன்னாரை வழிபடுகிறாய் என்று கேட்டால் நாம் அதற்கு கூறக்கூடிய பதில் சொல்ல முடியும்.
So why we answer? Because scripture says like this.
நாம் ஏன் இதை ஏற்க வேண்டும்? சாஸ்திரங்கள் கூறுகின்றன.
Which scripture?
எந்த சாஸ்திரம்?
பகவத்கீதா.
பகவத்கீதை.
Why Bhagavad-gita?
ஏன் பகவத்கீதை?
It's a summary of all the other Vedic scriptures.
இது அனைத்து வேத சாஸ்திரங்களும் சாராம்சமாகும்.
Okay. So, what does the Bhagavad-gita say?
பகவத்கீதை என்ன கூறுகிறது?
So, it says, yes, God has a form. Not one form, yes, many forms.
கடவுளுக்கு ரூபம் என்பது உண்டு. ஒரு ரூபம் அல்ல, பல்வேறு எண்ணற்ற ரூபங்கள் உண்டு என்று கூறுகிறது.
But then it also mentions final form.
மேலும் இறுதியான ஒரு ரூபத்தையும் குறிப்பிட்டு காட்டுகிறது.
And that is the form of Krishna.
அதுவே கிருஷ்ணர் என்ற ரூபமாகும்.
So at the end of the Bhagavad Gita, the last instruction that Krishna gives to Arjuna is Mam Ekam Sharanam Vraja. Surrender or worship only me, Krishna.
பகவத்கீதையின் இறுதியில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறும் கட்டளை மாமேக்கும் சரணம் வச, அதாவது என்னிடம் சரணடைந்து என்னை வெளிப்படு என்பதே ஆகும்.
So here we have name of God, that is Krishna.
இங்கு நாம் கடவுளினுடைய பெயரை அறியலாம், கிருஷ்ணர் என்பதை அறியலாம்.
Form of God, we all know the form of God, Krishna.
கிருஷ்ணரது ரூபம் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம்.
Very famous. So, he has a certain form.
அகே ஒரு குறிப்பிட்ட ரூபம் என்பது உண்டு.
So this is not a material form.
இது லௌகிகமான ஒரு சரீரம் அல்ல, ரூபம் அல்ல.
It is eternal and not limited.
இது எட்டர்னல்,
unlimited.
இது வந்து நித்தியமானது, அளவற்றது.
So material forms are temporary and limited.
ஆனா லௌகிக ரூபங்களோ தற்காலிகமானவை, ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உட்பட்டவை.
So this form has Krishna actually means most attractive.
Krishna என்ற அந்த ரூபம் மிகவும் கவர்ச்சிகரமானது என்பது.
So the very form is very attractive.
அந்த ரூபமே மிகவும் கவர்ச்சிகரமானது, மனதை கவரக்கூடியதாகும்.
That is the shape of his limbs, the complexion of his limbs.
அவருடைய புஜங்களின் நீவு சுழிவுகள், அவருடைய தன்மை அனைத்துமே நமக்கு வசீகரிக்கத்தக்கவை.
And the features of his face.
அவருடைய முகத்தில் உள்ள லட்சணங்கள், அங்க லட்சணங்கள் அனைத்தும் கவர்ச்சிகரமானது.
His smile.
அவருடைய புன்னகை.
And his eyes.
அவருடைய கண்கள்.
So his form is most attractive, and then he has the most attractive qualities.
அவருடைய ரூபம் மனம் கவரக்கூடியதாகவும், மேலும் அவருடைய லட்சணங்களும் மனம் கவரக்கூடியவை.
So as I mentioned, we have general qualities, God like all powerful, all knowledgeable.
நாம் சொன்னோம் சாதாரணமான லட்சணங்களை பற்றி, சக்தி வாய்ந்தவர், ஞானமிக்கவர் என்றெல்லாம்.
So Krishna has all these qualities, but he also has some remarkable qualities.
கிருஷ்ணரிடம் இந்த லட்சணங்கள் எல்லாம் உண்டு, இவை இல்லாமல் சிறப்பு வாய்ந்த சில லட்சணங்களும் உண்டு.
These are more attractive than his qualities of greatness.
இவருடைய இந்த லட்சணங்களும் மிகவும் மேலும் வசீகரமானவையாகும்.
So these are his qualities of sweetness.
இது அவருடைய இனிமையான தன்மையாகும்.
Which we can say are his qualities of being affectionate.
அதாவது அன்புக்குரியவர்களிடம் இருக்கும் ஒரு தன்மை.
So these are even more attractive than his qualities of greatness.
இந்த லட்சணமானது மற்ற குணாதிசயங்களும் மிகவும் மேன்மையானதாகும்.
So one of the names of God is Bhakta Vatsala, one who is most affectionate to his devotee.
பகவானுடைய பெயர்களில் ஒன்று பக்தவத்சல, அதாவது பக்தர்களிடம் மிகவும் பிரியமானவர் என்பது பொருள்.
So the Lord is willing to do anything for his devotee.
அது பகவான் பக்தர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார்.
And apart from qualities, we have the activities of God.
மகானது குணாதிசயங்கள் இல்லாம அவரது செயல்பாடுகளும் உண்டு.
So the general activity of God for most people is he creates the material world.
சாதாரணமாக மக்கள் அறியும் அவரது ஒரு செயல் பிரபஞ்சத்தை படைப்பது என்பதாகும்.
Beyond that, not much knowledge.
இதற்கு மேல் பெரும்பாலானவர்கள் அறிவதில்லை.
So here in this chapter also Krishna says, yes, I am the source of everything in this material world.
இந்த அத்தியாயத்தில் கூட கூறுகின்றார், பகவான் அனைத்தையும் நானே தயாரிக்க உற்பத்தி செய்கிறேன்.
So this is one activity of God creating the material world.
இது பிரபஞ்சத்தை படைப்பது என்பது பகவானது ஒரு செயல்.
But then we have other activities of God.
ஆனால் பகவான் பல்வேறு விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுகிறார்.
So these are particularly described in the Srimad Bhagavatam.
அவரது இத்தகைய செயல்கள் லீலைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கி கூறப்பட்டுள்ளன.
And in the 10th canto we have a detailed description of the activities of Krishna.
ஸ்ரீமத் பாகவதத்தின் 10th காண்டத்தில் அவர் செய்யும் வேறு விதமான செயல்களின் விவரங்கள் கூறப்பட்டுள்ளன.
And these are even more attractive than the activities of creating or destroying the material world.
இத்தகைய அவரது லீலைகள் படைப்பு அழிப்பு என்ற செயல்களையும் விட மிகவும் அற்புதமானவையாகும்.
So therefore by getting this knowledge of the Lord's form, qualities and activities, then we develop more attraction for the Lord.
Okay, இவ்வாறு பகவானது ரூபம் அவரது லட்சணங்கள் அவரது லீலைகளை பற்றி அறிவதன் மூலமாக நாம் அவரிடம் மேலும் வசீகரிக்கப்படுகிறோம்.
Attraction for worshiping him.
இதன் மூலமாக நாம் அவரை வணங்க வேண்டும் என்று மனம் ஈர்க்கப்படுகிறது.
Because of our affection for the Lord, then we do the worship.
நாம் அவரிடம் கொள்ளும் அன்பின் காரணமாக நாம் அவரை வணங்குகின்றோம்.
So this worship done out of affection is called bhakti yoga.
இந்த வழிபாடு முறையும் அந்த அன்புமே பக்தி யோகம் என்று கூறப்படுகிறது.
To do that, we do need some knowledge.
இதை செய்வதற்கு நமக்கு சிறிது ஞானம் தேவை.
So that knowledge we will get in the scriptures, particularly in Bhagavad Gita and Srimad Bhagavatam.
இந்த ஞானமானது நமக்கு சாஸ்திரங்களில் கிடைக்கிறது, குறிப்பாக பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்.
So reading and studying these works will help us develop in our devotion.
ஆகவே இந்த சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமாக நாம் நமது பக்தியை வளர்த்துக் கொள்ள முடியும்.
So in this way the process of bhakti is devotion, but it requires some knowledge.
ஆகவே இவ்வாறாக பக்தி யோகம் என்பது சிறிது ஞானத்தை பெற வேண்டியுள்ளது.
But very fortunately that knowledge is not very difficult.
அதிர்ஷ்டவசமாக இந்த ஞானமானது கடினமானதல்ல.
We don't have to study and memorize things.
இதை படித்து நாம் உரையாற்ற வேண்டியதில்லை.
We can simply hear about stories from the Bhagavatam, and through that we'll get all of our knowledge.
நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் போன்ற சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கதைகளுக்கு செவி சாய்த்து கேட்க வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ பகவத் பிரவச்சனம் கி ஜாய் ஹிசோனஸ் பானு மகாராஜ் கி ஜாய் விஜயங்க ஸ்ரீ ஸ்ரீ பக்தி சம்சில பிரபுபாத கி ஜாய் ஜாய் கோ பிரமனந்தே.